SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
பாரு மீடியா ஹெட்லைன்ஸ் எல்லாம் நான் தான் நியூஸாவே இருக்க போறேன்.
அனைவருக்கும் முதலிலே வணக்கம். 6 அத்தியாயம் என்ற திரைப்படம் ஒரு புதுமையான முறையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து வியப்போடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த திரைப்பட முயற்சி எங்கிருந்து ஆரம்பித்தது என்று சொல்லுங்களேன். நான் சங்கர் தியாகராஜன், உங்களோட ஆரம்பிப்போமே, நீங்கள் தான் தயாரிப்பாளர்.
ஓகே, முதல்ல நேயர்களுக்கு வணக்கம். இது 6 அத்தியாயம் ஆரம்பித்த விதம் எப்படின்னா, சினிமா ஆரம்பத்தினால ஐடில எம்என்சி கம்பெனில யூஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருந்தேன். அங்க இருந்துட்டு சரி படம் தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா வந்தோம். அப்ப நண்பர் கேபிள் சங்கர் வந்து ஏற்கனவே பிளாகிங் மூலமா நண்பரா இருந்தாரு, அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நீங்கள் நடுவுல வந்து வேல்முருகன் அப்படின்ற ஒரு நண்பர் மூலமா அகேன் பாலா ஒரு கனெக்ஷன் வச்சிருக்குது, அவரும் கதை வச்சிருந்தாரு. சோ இது மாதிரி நாங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, சரி இது ஒருத்தர் பண்றதை விட நிறைய பேர் சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி, அப்பதான் வந்து ஹாரர் அன்தாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்களுக்கு கை கொடுத்தது. மோர் தென் ஒருத்தர் இயக்குறதுக்கு, ஒரே படத்தை இயக்குறதுக்கு அது ஒரு நல்ல விதமா இருந்தது. அதனால அன்தாலஜி சூஸ் ஆகும். இது வரைக்கும் தமிழ்ல அன்தாலஜி வந்திருக்கு, ஆனா ஹாரர் அன்தாலஜி வந்தது கிடையாது. அதனால அது ஹாரர் அன்தாலஜி செலக்ட் பண்ணிட்டு தென் 30 பேர்கிட்ட கதையை கேட்டிருந்தோம். அதுல இருந்து செலக்ட் பண்ணி நாங்க எல்லாரும் கம்மை பண்ணி 6 அத்தியாயமாக எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கோம்.
அஜயன் பாலா, உங்களிடம் ஒரு கேள்வி. அதாவது இந்த 6 பேரையும் நான் தொலைபேசியில் இணைக்கவே மிகவும் சிரமப்படுகிறேன். இந்த 6 பேரும் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு எப்படி இணைந்தீர்களா, என்ன சவால்களை எதிர்கொண்டீர்கள் சொல்லுங்களேன்.
இல்ல, இது முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் சங்கர் தியாகராஜன் அவருடைய எண்ணம் செயல். அவரும் வந்து கேபிள் சங்கர் அவரோட இணைந்து ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு வழி நடத்திருக்குங்க. அது வந்து என்னன்னா, அது வந்து அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் எண்ணமே, முதல் எண்ணமே ஆன்காலஜி அப்படிங்கிற தாட்டே வந்து இதுல வந்து ரொம்ப ஒரு புதுமையானதும் அருமையானதும் கூட. அதுல அவங்க சென்ற ஒரு மிக முக்கியமான சின்ன கோஸ்ட், இதான் ஒரு தீம் மாதிரி பண்ணாங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம், ஒரு தீம், ஒரு தீம், அது கமர்ஷியலா விற்பனையாகக்கூடிய ஒரு வியாபாரம் கூடிய ஒரு தீம்ல வந்து அது. அதனாலதான் இது இன்னைக்கு தியேட்டருக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் பாசிபிளா இருக்குன்னா, அது வந்து ஒரு பேயும் ஒரு காரணம், பேய்ங்கிற காமன் ஒரு ஐடென்டிட்டியும் ஒரு காரணம். அதுல வந்து அது வெவ்வேறு விதமான திரைக்கதையில செலக்ட் பண்ணாங்க, ஒவ்வொரு விதமான. அதுதான் அதுல முக்கியமான விஷயம், தயாரிப்பாளர் தான் வந்து அதுல முக்கியமா வந்து பங்களிச்சிருக்காரு. அவரு தான் அதை ஒருங்கிணைச்சது. ஏன்னா அது ஒவ்வொருத்த எந்த ஷூட்லயும் அவர் தலையிடல, அவங்களுடைய கதையில தேர்வு பண்ணி அவங்க பட்ஜெட் சரியானதுக்கு அப்புறம் அவர் அவங்க கையில ஒப்படைச்சிட்டாரு, எல்லாரு கையிலையும் ஒப்படைச்சிட்டாரு. நானும் என்னுடைய பலம் முறிஞ்சி கடைசியா கொடுக்கற வரைக்கும் அவருடைய கதையில சுத்தமா இல்ல.
சரி, 6 பேரும் இணையும் பொழுது ஏன் ஒரு திகில் கதையை தேர்ந்தெடுத்தீர்கள்?
வியாபாரத்துக்கான ஒரு சரியான உத்தியா இருக்கு. என்ன கேக்குறது, நீங்க தயாரிப்பாளர் கேட்கலாம், ஏன்னா அவருதான் வந்து அதை தேர்ந்தெடுத்து அவருதான் அது பதில் சொல்றது. சரியா இருக்கும்,
சொல்லுங்க சங்கர்.
அஜயன் பாலா சார் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இது வந்து பேய் வந்து வியாபார நோக்கத்துக்காக தான் ஆர்ஆர் கான்செப்ட் சூஸ் பண்ணோம். அந்தாலஜி சூஸ் பண்ணதுக்கு பல பேருடைய திறமை வெளிப்படுத்திருக்காரு. இது ரெண்டும் இணைந்த இதுதான் ஆர்ஆர் அந்தாலஜி. இப்போ அதுக்காக தான் பேய் சூஸ் பண்ணது, அமானுஷ்யத்தை சூஸ் பண்ணது.
தம்பி, என்ன பார்த்து ஏன் பயப்படுற?
இந்த 6 அத்தியாயங்களிலும் நீங்கள் வெவ்வேறு இசையமைப்பாளர்களையும் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். முதல் 2 அத்தியாயங்களுக்கும் ஒரே இசையமைப்பாளர், ஆனால் மற்ற 4க்கும் வித்தியாசமான இசை. அவர்களுடைய ஆக்கங்களின் தொடர்ச்சி எப்படி அமைந்திருந்தது?
கேபிள் சங்கர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அவர்
சொல்லுங்க. கேபிள் சங்கர்,
அதாவது பார்த்துட்டு நான் சங்கர் தியாகராஜன் நானும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்தாலஜி மாதிரியான படங்களுக்கான கமர்ஷியல் வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் தமிழ் அந்தாலஜி வந்து தெரியாத வருமானத்துக்கு ஈட்டல. ஸோ அதுக்காக இந்த அந்தாலஜி விஷயத்த வந்து கமர்ஷியலா பெரிய படங்கள் ஆகிறதுக்கு அப்புறம் இசையமைப்பாளர்கள் வந்து உண்மையாக வந்து அந்தந்த இயக்குநர்கள் அவங்களே தெரிஞ்சு வச்சாங்க. இப்போ எங்க படத்துக்கு வந்து மொத்தமா ஒரு சுமோ பண்ணும்போது நண்பர் சீரியஸ் விக்ரம் போகுது, அவர் வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நண்பரை வந்து அறிஞர் நண்பர் அவருக்கு, அவர் வந்து எனக்கு ஒரு பாட்டு நான் பண்ணலாம்னு சொன்னா ஒரு பாட்டு பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு அந்த பாட்டு நல்லா இருந்ததுன்னா அது வந்து விஷுவல் ஆகலாம் ஒரு ஆசை வந்துருச்சு அந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம். வழக்கமா 2D அனிமேஷன்ல அனிமேட்டர்கள் வந்து அவங்களுடைய முகங்களை வந்து வரையக்கூடிய முகங்கள் வந்து ஒரே மாதிரி டெம்ப்ளேட்ல அவங்களுடைய ஸ்டோக்ல தான் இருக்கும், அது தவறு கிடையாது, அப்படிதான் இருக்கும். அதுல இருந்து வேறு பண்ணுன்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணா ஒளிபரப்பு டிஜே ராஜ்குமார் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு, ஏன் நம்ம வந்து ஏன் அவங்களை வந்து ரியல் டைம்ல ஒரு டான்சர்ஸ் வச்சு நம்ம எத்தனை வந்து பாட்டு எப்படி ஷூட் பண்ணுவோமோ அதே போல ஷூட் பண்ணி அதை அனிமேஷனா மாத்தோம்னு சொன்னாரு. ஸோ அந்த ஐடியாவும் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி இப்போ நீங்க இந்த பாட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பலருடைய முகபாவங்கள் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கும் அந்த பாட்டுல இருக்கிறது. அந்த பாட்டை ரொம்ப திருப்தியா வந்துச்சு, மாசா ஆனந்த் வந்து அந்த பாட்டை பாடியிருக்காரு,
இந்த கேள்வி தனித்தனியாக நீங்கள் எல்லோரும் பதில் சொல்வது நல்லது நினைக்கிறேன். தனியாக நீங்கள் திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது உள்ள அனுபவத்திற்கும் இப்பொழுது ஆறு பேருமாக நீங்கள் கூட்டாக வெவ்வேறாக திரைப்படம் ஒன்றாக வந்திருக்கிறது, ஆனால் ஒவ்வொரு அத்தியாயத்திலேயும் உங்கள் தனித்திறமை வெளிப்படுகிறது போல் படுகிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது. நாங்கள் திரைப்படம் பார்க்காதபடியால் அது எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறது, ஆனால் தனித்தனியாக உங்கள் திறமைகளை அதில் வெளிப்படுத்தியிருக்கிறது, ஆனால் கூட்டாகவும் அது கோர்வையாக வந்திருக்கிறது. தனியாக நீங்கள் படம் எடுப்பதற்கும் இப்படி சேர்ந்து எடுப்பதற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை சொல்லுங்க.
எனக்கு வந்து இது புது அனுபவமா இருக்கு. இது வந்து நான் தனியாக விளம்பர படங்கள் மற்ற என்னுடைய படங்கள் வேறதான ஃபீச்சர் ஃபிலிம் எல்லாத்திலையும் நிறைய ஷூட் பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன். சேர்ந்து பண்ணும்போது வந்து ஒரு புது அனுபவம், ஒருத்த சிந்தனையுடைய அந்த இதோட சொல்லும்போது அது சினிமா இதெல்லாம் தாண்டி ஒரு புதிய அனுபவமா இருக்கு. நம்மளுடைய பட்ஜெட் குறைவா இருக்கு, இது வந்து ரொம்ப கொஞ்சம் நீளம் குறைவாகவும் இருக்கிறதாலையும் உழைப்பு வந்து நம்ம கொஞ்சம் முழு படமும் இருக்கும்போது நம்மளுடைய பட் எல்லாமே முழுமா மூசா நம்ம தாங்க வேண்டியது இருக்கும். அந்த பாரம் வந்து குறைவா இருக்கு, அதனால ஈஸியா இருக்கு, ஒரு ஹாப்பினஸும் இருக்கு. இல்ல ஒரு முதல் படம்னா அதுல இருந்து முழுசா முடிச்சுக்கு பல மன நெருக்கடிகள் நிறைய இருக்கும். முழு படம் நெருக்கடியில என்னென்ன படப்பிடிப்பு வேலைகள் தாண்டி, ஏன்னா ஒரு பல ஒரு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் வந்து ஒவ்வொரு விதமா போகும். இது படப்பிடிப்பு வந்து நாட்கள் குறையறதால பிரச்சனைகளும் குறைவு, அதனால வந்து ரொம்ப ஈஸியாவும் சுலபமாவும் இருக்கு.
சங்கர் தியாகராஜன்,
நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து ஒவ்வொரு இயக்குனரும் தனித்தனியா அவங்கவங்க பண்ணாங்க, யாருடைய தலையீடும் இதுல மற்றவருக்கு கிடையாது, அதனால அவங்க சுதந்திரமா இயங்கினாங்க. அது நம்ம இப்போ ஆறு இயக்குனரும் இருக்கிறதுனால அவங்க திறமை முழுசா காட்டணும்ன்றதுக்காக அடுத்தவர்கள் படத்தை விட நம்ம படம் இன்னும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்களும் எல்லாருமே முழு முயற்சி பண்ணி ஓவரால் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அது வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப பெட்டர்மெண்ட் ஆயிருக்கு. காரணம் ஒருத்தருடைய விட இன்னொருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைச்சு இன்னும் இந்த முழு திறமையும் வெளிப்படுத்தி பண்ணாங்க. இப்ப ஒருசா தனியா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு படத்துக்குள்ளாரே ஒரு இன்னொருத்தருக்கு இது போட்டி கூட இருக்காது. ஆனா இங்க பொறாமை கிடையாது, நல்ல விதமா வரணும்ன்றதுக்காக போட்டி இருந்தது, அது வந்து படத்துக்கு நல்லா பிடிக்கிறது.
ஆமா, நான் என்னோட இது கருத்து சொல்றேன். நான் இப்ப ஸ்ரீதர் வெங்கடேஷன், நான் என்ன பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துறேன் சார். நான் குறும்படங்கள் எடுத்துட்டு இருந்தேன் காலத்துல வந்துட்டு ஸ்கிரீன் பண்ணுவேன். அப்போ வந்து கேபிள் சங்கர் சார் பாத்துட்டு நல்லா பண்றீங்க அப்படின்னுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு அவர் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. அப்படிதான் அந்த தீமுக்குள்ள நான் வந்தேன். சங்கர் தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆக்சுவலா உங்க கதை நீங்க குரூவை ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களோட ஓன் ஸ்டைல்ல ஷூட் பண்ணுங்க, எங்களோட தலையீடு இதுக்குவே இருக்காதுன்னு ஆரம்பத்திலேயே எங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்ததுனால நாங்க இந்த படத்தை இண்டிவிஜுவலா எடுத்து முடிச்சோம். இது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல, ஆனா எங்களுக்கு கிடைச்சது. ஸோ படம் முடிச்சு ஒரு கம்ப்ளீட் அவுட் தான் நான் அவங்ககிட்ட காமிச்சோம். அந்த பேசிஸ்ல தான் அவுட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷேர் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ள போட்டி இருந்தது தவிர பொறாம கிடையாது. ஒருத்தரோட ஒருத்தர் பெஸ்டா நல்லா கொடுக்கணுங்கிற ஆசைப்பட்டோம், அப்படிதான் கொடுத்துருக்கோம். படமும் அதனாலதான் நல்லா வந்திருக்கு.
வணக்கம். எல்லா இதுலயும் சொல்ற மாதிரி என் கூட ஒர்க் பண்ண அஞ்சு டேரக்டருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இப்ப கேபிள் சிந்து சார் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, அஜயன் பாலர் சார் அவர் பெரிய எழுத்தாரு. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேற வேற இதுல இருந்து வந்தாலும் எல்லாரோட சஜஷன்ஸையும் ஏத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரோட சஜஷன்ஸ் ஏத்து இந்த அளவுல நாங்க ஒற்றுமையா வந்திருக்கோம். சோ அதுக்கு அஞ்சு டைரக்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் ஓகே ஆயிட்ட அப்புறம் உங்க ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் யாரோட ப்ராஜெக்ட்லயும் இன்வால்வ் ஆகல. கேபிள் சங்கர் சார் கூட வந்து ஷூட்டிங் ஜஸ்ட் பாத்துட்டு போறாரு, அவ்வளவுதானே ஒழிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாதனால எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா பண்ண முடிஞ்சது. சோ அதுதான் இந்த ஆறு அத்தியாயத்தோட முதல் வெற்றியே.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர்கள் ஆறு அத்தியாயம் என்ற திரைத்தொகையின் இயக்குநர்கள் கேபிள் சங்கர், சக்தி வி தியாகராஜன், அஜயன் பாலா, சுரேஷ் இஏவி, லோகேஷ் மற்றும் ஸ்ரீதர் வெங்கடேசன்.
சரி, இப்ப இதுல வந்து ஐந்து பேர் இந்த திரைப்படத்தை எடிட் செய்திருக்கிறார்கள். நீங்கள் ஆறு பேரும் தனித்தனியாக படங்களை எடுத்த பின் ஒரு கோர்வையாக ஒரு நாள் அதை போட்டு பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதன் பொழுது யாராவது மற்றவர் செய்ததில் மாற்றங்கள் அறிமுகப்படுத்தலாம், அப்படி ஏதாவது கருத்துக்கள் பரிமாறப்பட்டதா?
அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுறேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த எடிட் வெர்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எதாவது விஷயங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் நேரம் குறைக்கலாம்னு சொல்லி அவங்களை குறைச்சி அவங்க மூலமாவே ஒரு அவுட் புட் கொடுக்க சொல்லிட்டோம். எல்லாத்தையுமே
தனித்தனியாகவே
தனித்தனியாக கொடுத்து சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க மொத்த படத்தையும் இந்த உலகில் முதல் முறையாக கிளைமேக்ஸ் எல்லாம் கடைசி ஹாஃப் அன் அவர் வரக்கூடிய ஒரு வெர்ஷன் வந்து நாங்க ஒரு எடிட்டர் வச்சு நானும் எடிட்டர் தயாரிப்பாளர் மூணு பேரும் உட்காந்து சேர்ந்து இந்த மொத்த படத்தையும் வந்து ரீஎடிட் பண்ணோம் முழுசா. அந்த வருஷத்துல வந்து நாங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் காட்டணும். எல்லாருக்கும் ரொம்ப சுத்தி இருக்கு, ஏன்னா இந்த ஃபார்மட் வந்து இந்த உலகத்துல யாருமே படத்தை சொன்னது இல்ல.
இப்ப இந்த திரைப்படத்தை பார்க்காததனால் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. அதாவது இந்த கிளைமேக்ஸ் சொல்லியிருக்கிறீர்கள், எல்லாரும் சேர்ந்து வருவது, அது எப்படி சாத்தியமானது? அதை எப்படி நேர்களுக்கு சற்று
முன்னாடி எப்படின்னா ஒரு அந்தாலஜி படம் வரும்போது ஒவ்வொரு கதையும் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து அதன் முடிவு வரையும் வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம படங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு மூணு படம் பார்த்து திருப்தி இல்லாதது வந்து இருந்துட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே. அதை வந்து சரி பண்ணணும்ன்றதுக்காக தான் ஒரே கருத்து உள்ள அம்மான விஷயங்களை மட்டுமே வச்சு அப்புறம் அதை பிக்ஸ் பண்றதுக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி கிளைமேக்ஸ் இப்போ உலகத்துக்கு தகுந்த அந்தாலஜி படங்கள் கூட பாத்தீங்கன்னா கூட அந்த படங்கள்ல தொடர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கதையா மூணு கதையா ஞாபகம் வருது, மற்ற கதைகள் ஞாபகம் இல்ல, சற்று ஞாபகம் வராது. அதுக்கு காரணம் வந்து வேற ஒரு படங்கள் வந்து நம்மளை ஆக்கிரமிக்கிறது. சோ அதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் முதல் முறையாக என்ன பண்ணும், எல்லா கதைகளுக்குமே ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போது ஒரு வெற்றியோட ஆரம்பிக்கும் போது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் கதையை நிறுத்திடுவோம், ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி அரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு படத்தையும் எழுத்துமா ரீகேப் போட்டு திருப்பி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஆகாது. சோ அப்ப படம் கடைசி ஆவணோட உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு முழு படத்தையும் ரீகேப் பண்ணி பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். படம் பார்த்து வரும்போது அதில் நாலு கதைகளுமே ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும்.
பரையோ மோனே, உன் பிரச்சனை என்றா?
நான் ஒரு சூப்பர் ஹீரோ.
இந்த வீட்டுல யாரோ ஒரு பொம்பளை சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு.
அவள் பெயர் கோகிலா. அவளின் அழகில் மயங்காத ஆண்களே கிடையாது.
இந்த திரைப்படத்தை பார்த்த பிரபலங்கள் பலர் தங்களுடைய விமர்சனத்தை ஒரு பத்திரிகையிலேயே வெளியிட்டிருந்தார்கள். அதிலே இயக்குநர் பாரதி ராஜா, தெளிவான சிந்தனை, சரியான திட்டமிடல், புதிய வகை கதை சொல்லல் என தமிழ் சினிமாவை புதிய தளத்திற்கு அழைத்து செல்லும் இந்த ஆறு அத்தியாயம் என்ற திரைப்படம் என்று குறிப்பிட்டிருந்திருக்கிறார். இப்படியான நல்ல விமர்சனங்கள் வருகின்ற வேளையில் இதுவரை இதை பார்த்தவர்கள் யாராவது கிரிட்டிக்கலாக குறை கூறும் வகையாக ஏதாவது கருத்துக்கள் வெளிவந்திருக்கிறதா?
முழுக்க முழுக்க வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சினிமாவை விரும்புகிறவர்கள் எல்லாருமே வந்து புதுசான ஒரு கட்டமைப்பு, புதுசான ஒரு பிரசன்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த படமா கட்டமைப்புக்காகவும் பாராட்டிருக்காங்க, படத்தோட கண்டென்ட்காகவும் பயங்கரமா பாராட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து கமர்ஷியலாகவும் இருக்கு படம்ன்றது. ஒரு சில பேருக்கு இந்த புதிய முறை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு, அது கொஞ்சம் முழு கொஞ்சம் பழகல இல்லையா, அதனால அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ் பண்ணதுனால அது மேல சார் ரொம்ப நினைச்சோம்மா. ஆனா வெகுஜனமா நிறைய பேர் பார்த்ததுல பெரிய பெரிய இயக்குநர்கள் வந்து எழுத்தாளர்கள் வந்து இவங்க எல்லாம் பார்த்ததுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஐடியா கொடுத்துருக்குன்னு
நான் சொல்றேன்.
இல்ல இல்ல, அது என்னன்னா எல்லாருக்கும் அபிப்பிராயங்கள் இருக்கும். ஆறு படமும் ஒருத்தருக்கு பிடிக்கணும்ன்றது இல்ல, ஏன்னா ஆறு வெவ்வேறு ரசனைகளை கொண்டது, வெவ்வேறு டைரக்டர்கள், வெவ்வேறு பாணிகளை கொண்டது, சில சில விமர்சனங்களுக்கு. ஆனா வந்து இது வந்து புதிய முயற்சின்றதா எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த குறைகளை மறந்துட்டு எல்லாருமே வந்து பெரும்பாலும் 90% பாராட்டாதான் இருக்கு. விமர்சனங்கள்ன்றது சிலது இருக்கத்தான் செய்யும், விமர்சனம் இல்லாட்ட முழுமையா இருக்கிறது இல்ல, அது ஒரு 10% விமர்சனங்கள் இருக்கதான் செய்யுது.
சரி, இந்த முயற்சி, புதிய முயற்சி, இது பொருளாதார ரீதியாக வெற்றி வருகிறதா இல்லையா என்பது இன்னும் சில வாரங்களில் தான் தெரியும். ஆனால் ஒரு முயற்சி என்ற வகையில் அல்லது ஒரு திரைப்படம் என்ற வகையில் பலரது பாராட்டை ஏற்கனவே பெற்றுவிட்டது. எனவே இதே போன்ற ஃபார்முலாவில் வேறு திரைப்படங்களை ஆறு பேரும் சேர்ந்து எடுக்கும் திட்டம் இருக்கிறதா, அல்லது வெவ்வேறு புதிய முயற்சிகளை முயற்சிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறதா?
இந்த முயற்சி வெற்றி பெற்றால் என்ன நடக்கும்னா, இது தொடர்ந்து நடக்கும், இது மாதிரி முயற்சி வந்து தொடரும். இந்த முயற்சி வெற்றி பெறது வந்து நாங்களே கிடையாது, ஆக்சுவலா அடுத்தவங்க வேற ஏதாவது ஒரு டீம் கூட இது மாதிரி திரும்ப வரலாம். இது இல்லாம இந்த இதுல நாங்க வந்து ஆறு அத்தியாயத்து கீழே பாத்தீங்கன்னா கோஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இது முயற்சி வெற்றி பெற்றதுன்னா, இப்ப ஒரு புத்தகத்தினுடைய முதல் பாகம் தான் நீங்க பாக்குறீங்க, அது அடுத்த பாகம் வெளிவரும். அதுல இதே இயக்குநர்கள் இருக்கமா இல்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும்.
இந்த திரைப்படம் குறித்த உங்கள் அனுபவத்தை சுருக்கமாக ஒவ்வொரு தரம் சொல்லுங்களேன். நான் உங்களோட ஆரம்பிக்கிறேன். லோகேஷ், நீங்க சொல்லுங்களேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ இந்த ஆரோக்கியம் கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து பார்த்து இது வெற்றி பெறணும். ஏன்னா இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க, எடுத்து வச்சிருக்கோம். சோ ஐ ஹோப் இது கண்டிப்பா ஹிட் ஆகி இது அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி ப்ரொடியூசர் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கிளாட் டு ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் வேற மாதிரியான ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணிட்டு அவங்க அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா அடுத்தடுத்து வேற வேற ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாலும் ஐ திங்க் கடைசி வரைக்கும் நாங்க இந்த ஆறு பேர் ஒரு டீமாவே இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை.
நன்றி லோகேஷ். கேபிள் சங்கர்,
இந்த படம் ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கேன். இந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சி. நண்பர் சங்கர் பேராசிரியர் அவர் தயாரிப்பு அந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்கேன். சோ இந்த படமே வந்து ப்ராஜெக்ட வந்து டிசைன் பண்ணி இது ஒரு ப்ராஜெக்டா கொண்டு வந்து இது இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வெற்றிகரமா மக்களிடையே பேச வச்சு அதை வந்து சேர்க்கறதே வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அந்த சவாலை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து நாங்க அணைஞ்சிட்டோம். இப்ப ரீச் ஆயிடும். இப்ப மக்கள் போய் அதை அங்கீகரிக்கும் போது நாங்க பட்ட கஷ்ட முயற்சிகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த வெற்றி கொடுக்கும்போது இந்த வெற்றி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்கும். அது வகுத்ததுக்கான ஆரம்பம் அங்கன்ற போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கு. ஏன்னா இன்னும் நிறைய ஒரு 6-7 டேரக்டரோ 4-5 டேரக்டரோ ஒரு புதிய சின்ன பட்ஜெட்ல வித்தியாசமான சொல்களை கொண்டு ஒரு படங்களை வந்து சினிமா ஆக்க முடியும், இயக்குனர் ஆக முடியும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து எங்களுடைய உழைப்பு வந்து நிர்ணயிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் நடக்கும். ஏன்னா அதை கமலஹாசன் தேவர்மான சொல்ற மாதிரி விட நாங்க போட்டு இருந்த போது அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
நன்றி கேபிள் சங்கர். ஸ்ரீதர் வெங்கடேஷ் சொல்லுங்களேன்.
இங்க ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு படம், முத படங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் நாங்க. சோ அப்படி ஒரு ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப் என்ன பொறுத்த தெரியும். அந்த இதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த சங்கர் தேவையான சாருக்கு வந்து நன்றி. சோ இந்த மாதிரி அடுத்த அத்தியாயம் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சோ ஐ மீன் இன் வெயிட்டிங் டு கெட் எ கால் ஃப்ரம் தட். லோகேஷ் சொன்ன மாதிரி நாங்க அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பட் ஸ்டில் இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி 6 அத்தியாயம் இதே 6 இயக்குநர்கள் ஒன்னா சேர்ந்து அடுத்த 5 அத்தியாயத்துக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் ஒர்க் பண்றதுதான் காத்துக்கிட்டு இருக்கோம். சோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ப்ராஜெக்ட்.
கதாநாயகர்களுடைய ஒரு பொய்யான ஆக்சன்ஸ், அதீதமான ஒரு செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு புதுசா வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப கதாநாயகர்களே நடிச்சாலும் வந்து ஓரளவுக்கு சரியான கதை இல்லைன்னா நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு கட்டத்துல ஒரு கதையே நிராகரிக்கக்கூடிய வந்து காலகட்டமும் வரப்போகுது. ஏன்னா வந்து பல்வேறு கதைகள் சொல்ற போதுதான் அந்த பாலி ஸ்டோரிஸ் அப்படின்றது இலக்கியத்துல இருக்குது, பன்முக கதையாளர்கள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஏன்னா ஒரு அது மாதிரியான இது ஒரு ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் வந்து அடுத்து இன்னும் ஒரு வருஷத்துல வந்து இது பெரிய அளவுல ஆரோக்கியம் வைக்கும் போது அது தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் அந்த மாதிரி வரும்போது அதற்கு விதையா வந்து இந்த 6 அத்தியாயம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நம்பி.
நன்றி அஜயன் பாலா. இறுதியாக சங்கர் தியாகராஜன் சொல்லுங்க.
இப்ப நான் முன்னாடி சமரைஸ் பண்ண மாதிரி ஒன் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சி எங்க டீமுக்கு முன்னாடியே வேற யாராவது கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற யாராவது இந்த முயற்சியை வந்து அவங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு சாதாரண ஒருத்தர் சினிமா ஆர்வம் இருந்தால் அவங்களும் ஒரு பெரிய படம் திரை வடிவமா கொண்டு வரும். நெட்ல மூலியம், யூடியூப்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன சாட்லயும் சொல்லிட்டு ஏதோ ஒரு 2 பெஸ்டிவல் போட்டு ஆன்லைன்ல மட்டும் பண்ணாம அவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையே இந்த படம் வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எங்க டீம் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் வந்து சக்சஸ் பண்ணதுன்னா அடுத்தது வரும் அப்படின்னு சொன்னேன். நான் எதுக்காக இது ஒருவேளை இதே டீம் இதே இருப்பாங்களா காலம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்க மேபி வேற யாராவது எங்கேஜ் ஆகி பிஸியா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு விருப்பப்பட்டு அடுத்த தொடர்ச்சி கண்டினியூ ஆச்சுன்னா, சக்சஸ் ஆகி கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க எல்லாரும் வரதா இருந்தா மோர் தென் வில்லிங் டு டு இட் இமிடியட்லி. ஆர்
இந்த திரைப்படத்தை நாங்கள் ஆஸ்திரேலியாவிலே ஆவலோடு காத்து இருக்கிறோம். மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும்.
நன்றி. யாருமே பழி வாங்க முடியாத மச்சான்.
அந்த தாத்தா வீட்ல இருக்க அந்த பொண்ணு
பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன்.
ரொம்ப நாளா
யார் பிரச்சனைல இருக்காங்களோ அவங்க முகத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும்.
சூப்பரா இருக்குல்ல.
இந்த காலத்துல கடவுளே நேர்ல வந்து நான் தான் கடவுள்னு சொன்னா கூட என்ன ப்ரூஃப்னு கேட்பான்.
நான் நேர்லயே பார்த்திருக்கேன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil